இதத்தில் தொடர்வது
வணக்கம். செய்திகள். 13வது திருத்த சட்டத்தில் காணப்படுகின்ற உணர்வு ரீதியான விடயங்களான காணி, போலீஸ் அதிகாரங்கள் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடையவை என்பதனால் அது தொடர்பில் 1-2 தடவைகள் சிந்திக்க வேண்டியுள்ளதாக அரசு தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் 13வது திருத்த சட்டத்தில் காணப்படுகின்ற நிர்வாக அதிகாரங்களை பகிர்வது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவினால் நியமிக்கப்பட்டுள்ள பிரதமர் தலைமையிலான குழுவால் சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டு அது பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் பாராளுமன்றமே இறுதியான தீர்மானத்தை எடுக்கும் என்றும் அரசு தெரிவித்திருக்கின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா 13வது திருத்த சட்டம் அதிகார பதிர்வு சம்பந்தமாக சர்வகட்சி குழு கூட்டங்களை நடத்தி வருகின்றார். இந்த கூட்டங்கள் தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. எப்படியும் தற்போது அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடுகள் கோரப்பட்ட நிலையில் அரசியல் கட்சிகள் பல தமது முன்மொழிவுகளை செய்துள்ளன. இதனை அடுத்து பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையிலான குழு குறித்த விடயங்கள் மற்றும் ஏனைய கலந்துரையாடல்களின் அடிப்படையில் 13வது திருத்த சட்டத்தின் நிர்வாக அதிகாரங்களை பகிர்வது சம்பந்தமான சட்டமூலம் ஒன்றை தயாரிக்க இருக்கின்றது. மலையக மக்களை யாராவது தாக்கினால் அது வன்முறைக்கு எதிராகவும் தற்காத்து கொள்ளவும் திருப்பி தாக்குங்கள் என்று மனோ கணேசன் மலையக மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். கடந்த 19ஆம் தேதி மாத்தகையில் மலையக மக்கள் சிலர் தாக்கப்பட்டமை தொடர்பில் சுட்டிக்காட்டி பேசிய மனோ கணேசன், அரசும் சட்டமும் எங்களுக்கு பாதுகாப்பு தராவிட்டால் எமது குடும்பத்தையும் சொத்தையும் பாதுகாக்க நாம் திருப்பி அடிக்க முடியும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். வன்முறையாளர்களுக்கு அடிதான் புரிகின்ற வார்த்தையெனில் அதை பேச நாம் தயார் என்பதை புகைப்படம் கூறி வைக்க விரும்புவதாகவும், நீதியரசு இளஞ்செழியன் தமது தீர்ப்பு ஒன்றில் தற்பாதுகாப்புக்காக திருப்பி அடிக்கும் உரிமையின் சட்ட வரம்பு பற்றி கூறியுள்ளார், அதையே இங்கு தாம் கூறுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையின் வெளிநாட்டு கடன் மறு சீரமைப்பு நடவடிக்கைகளில் ஏனைய கடன் வழங்குநர்களுடனான புகைமுறை ஒன்றின் கீழ் பொது இணக்கப்பாட்டுக்கு வருவதில் சீனா இன்னும் இறுதி தீர்மானத்தை அறிவிக்கவில்லை. இதனால் சர்வதேச நாணய நிதியுடனான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் பல நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளது. சீனாவானது இலங்கையின் முன்னணி கடன் வழங்குநராக இருக்கின்றது. ஏறத்தாழ 7.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை சீனாவுக்கு இலங்கை செலுத்த வேண்டியிருக்கின்றது. இவ்வாறானதொரு நிலையில் இலங்கையின் சர்வதேச கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுக்கும் வகையில் ஏனைய பிரதான கடன் வழங்குநர்களான இந்தியா, ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படுகின்றது. ஆனால் இந்த கூட்டமைப்பில் இணைவதில் சீனா மறுத்து வருகின்றது. இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் குழு ஒன்று எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 14 மற்றும் 27ஆம் தேதிகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். இந்த குழுவின் விஜயத்துடன் இடம்பெறவுள்ள முதலாவது மதிப்பாய்வு கூட்டத்தின் போது ஜூன் மாதம் இறுதி வரையிலான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் செயல்திறன் குறித்து பரிசீலிக்கப்பட இருக்கின்றது. வடமாகாணத்தில் கடந்த 1 வருடத்தில் 50 வைத்தியர்களும் 20 தாதியர்களும் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக வடமாநில சுகாதார பணிப்பாளர் சத்யமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார். வடமாகாணத்தில் 1 வருட காலப்பகுதியில் கல்விக்காக சென்றும் திரும்பி வராதவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். வைத்தியர்களும் தாதிமார்களும் வெளியேறுவது எமது நாட்டுக்கு ஒரு சவாலான விடயம். அத்துடன் அண்மை காலத்தில் கோவிட் தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இங்கு ஆரம்பிக்கப்பட வேண்டிய தாதிய பயிற்சிகள் ஆரம்பிக்கப்படவில்லை. அத்துடன் வெளிநாடுகளில் தாதிகளை வரவேற்பதனால் அவர்கள் வேலையை முடிவுகுத்தி வெளியேகலாம். எனவே எதிர்வரும் காலம் சவாலை எதிர்கொள்ளும் காலமாக அமையலாம். அத்துடன் இலங்கை பூராவும் மருந்து தட்டுப்பாட்டு ஏற்பட்டு வருகின்றது. இருந்த போதிலும் 90% அதிகமான மருந்துகள் அந்தந்த வைத்தியசாலைகளுக்கு வழங்கப்பட்டுத்தான் வருகின்றது. பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் மருந்து தட்டுப்பாடு வடமாகாணத்தில் அனைத்து வைத்தியசாலைகளிலும் ஏற்பட்டிருந்தது. இதனால் பொதுமக்கள் அசௌகரிய நிலையை சந்தித்திருந்தார்கள். தற்போது நிலைமை ஓரளவு சுமூகமாகி வருகின்ற போதிலும் ஒரு சில மருந்துகள் விசேட வைத்தியத்துக்காக வழங்கப்படும் மருந்தை பெற்று வழங்குவதில் சிக்கல் நிலை காணப்படுகின்றது. இதற்கு வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் நிர்வாகத்தினர் நன்கொடையாளர்களிடம் மருந்துகளை பெற்று சிகிச்சை வழங்கி வருகின்றனர் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றது.
தாக்கவே தீயும் காக்கும் போது
ரேடியோ லோகா ஆரம்பிக்கப்பட்டது 1983 ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 40 வருடங்கள். விளம்பரங்கள் அற்ற ஒரு ரேடியோ என்ற பெருமையை பெற்று தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது. இதில் ஏறத்தாழ 21 மொழிகளில் வெவ்வேறு இன மக்களின் கலாச்சாரம் மற்றும் இசை போன்ற செய்திகள் என்பன இடம்பெற்று வருகின்றன. இந்த ரேடியோலோகாவின் பயணத்தில் நாமும் தமிழ் கீதம் வானொலியானது கடந்த 1986 ஆண்டிலிருந்து பயணித்து வருகின்றோம்.
முத மாச சம்பளம்னு மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கெல்லாம் ட்ரீட் வைக்கணும். அதுதான் கம்பெனி
அது கோவிலாக இருக்கட்டும், அது வகுப்பறையாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், நம்முடைய மனதை குழப்புவதற்கான, நம்முடைய மனதை அசுத்தப்படுத்துவதற்கான குப்பைகள் நம்மை தேடிக்கொண்டிருக்கின்றன. அந்த குப்பைகள் என்பது பிசிக்கல் கிடையாது, அது யாருடைய வாய்க்குள்ளேயோ இருக்குது. அது தேடுது குப்பை போடுறதுக்கான இடத்த. உங்கள் காதுகளை குப்பை தொட்டிகள் ஆக்கி விடாதீர்கள். அது கொடுத்துறாரு. ரொம்ப நீட்டான ஒரு ஸ்வீட்டான ஒரு பிரேயர் நடந்தது. ரொம்ப அழகான ஆழமான ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து. ஆசிரியர்கள் எல்லாம் நின்றுட்டு ஒரு பிரேயர் சாங் ஒன்று பாடினாங்க. முதல்வர் அவர் ரொம்ப ஒரு கொஞ்சுகின்ற ஆங்கிலத்திலும் தமிழிலும் சேர்ந்த ஒரு பேர் எனக்கு தெரியல. ஹெட்மாஸ்டர் இல்ல உங்களுக்கு தெரியும்ல, அவர் தான் அவரு. உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் சொல்ல போறேன். ரொம்ப ஸ்வீட்டா அவர் வந்து ரொம்ப பாசமா அவர் வந்து ஒரு வரவேற்புரை கொடுத்தார். அடுத்து சுகுமாரன் சார் பேசினார், மோகன் சார் பேசினார். இந்த சூழல் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமாக வாய்க்காது. நினைச்சாலும் இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறமா உங்களால கேட்க முடியாது. சில +2 குழந்தைகளால அடுத்த வருஷமே உள்ள சேர்க்க மாட்டோம், மார்ச்சோட துரத்தி விட்டுரும். எக்ஸாம்னுக்காக உங்களுக்கான இந்த மார்க் ஷீட் வாங்குறதுக்கு வருவீங்க. இப்ப அது கூட வர்றதில்லை, நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. வாய்ப்புகளை, அந்த வினாடிக்கான வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? நான் ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளே, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொன்னாலும் விளங்கிவிட முடியாத சில சொற்களை ரொம்ப பாசத்தோடு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் கவனமா அதை கேட்டுக்கோங்க. கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும். சுயத்தில் எவன் ஒருவன் விழிப்புணர்வோடு இருக்கிறானோ அவன் சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறான். நான் சில வார்த்தைகளைத்தான் பேசுவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இந்த அவையிலிருந்து கிளம்பிடுவேன். ஆனால் ஏதோ ஒரு சிந்தனைகளை குழந்தைகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கும் எனக்கும் டைரக்டா எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஆனால் என் சிந்தனையும் என் சொற்களும் உங்களுடைய வெல்பீயிங்காக அப்படியே உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உங்களை விட மிக மிக துன்ப சூழ்நிலையில் வளர்ந்தவள் தான். எனக்கு தெரியும் அந்த சூழ்நிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு எப்படி ரொம்ப சேஃப் ஜோன்ல, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து விட்டு வெளியில ஏறி ரிஸ்க் ஜோனுக்கு போயிட்டு மேல உச்சத்துல எப்படி உட்கார்றதுன்னு எனக்கு தெரியும். அதை சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் வந்திருக்கேன். இந்த மேடையில பரிசு வாங்கினாங்கல்ல பிள்ளைகள், ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்ன்னு. ஆக்சுவலா அவங்களெல்லாம் பின்னால உட்கார வச்சு பேசுறதுதான் என்னுடைய நோக்கமே. எனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை, அவங்களுக்காக நான் பேசுறதும் இல்லை. அந்த பிரைஸ் வாங்குறவளை வேடிக்கை பாக்குறீங்களா? உங்களுக்காகத்தான் பேசுறேன். I'm not interested in first rank holders. எப்பவுமே கிடையாது. ஏன்னா இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் கையில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும் தெரியுமா, அது கொடுத்து வச்ச ஆடெல்லாம் இல்லை, கால் உடைஞ்ச ஆடு. அவருடைய பார்வைக்குள் இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளை பற்றி ஒரு கண்காணிப்பு இருக்கிறதே தவிர மேய்ப்பனுக்கு கவலையும் அக்கறையும் கால் உடைந்த ஆட்டின் மீதுதான். ஒரு ஆசிரியரோ ஒரு தாயோ ஒரு தந்தையோ ஒரு நிர்வாகமோ யாரின் மீது அக்கறை கொள்ள வேண்டும் என்றால், இதோ இப்போ ஃபெயில் ஆகிறதுக்கு காத்துட்டு இருக்கிறான்ல, அவன் மேலதான் கவனம் வைக்கணும். நல்லா